அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவமும் வல்லமையும் மிக்க நாமத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஹல்லேலூயா. என்னோடு கூட தயவு செய்து 2 கொரிந்தியருக்குரிய நிருபம், 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10:3. 2 கொரிந்தியர் 10:3.
நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விஷயம், இந்த தேவனுடைய வசனத்துக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, மறுபடியும் உங்களுடைய கிருபையினாலே எங்களுக்கு இறங்கி தேவரீர் உங்களுடைய சமூகத்திலே எங்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாயும் உங்களுடைய பலத்திலே நிற்கிறவர்களாயும் உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பிரசன்னத்திலே உங்களுடைய மகிமையினாலே தாங்கப்பட்டவர்களாயும் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை காத்திருக்கிறபடினாலே கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கடந்த நாட்களிலே நடக்கின்ற எல்லா அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் கொலைவரிகளை தாண்டவங்களுக்கும் விலக்கி எங்களை உம்முடைய சமூகத்திலே நீங்கள் காத்து வந்திருக்கிறதுக்காக நன்றி. கர்த்தாவே, இதோ இனிவரும் காலங்களிலும் இப்பொழுது நாங்கள் வாழ்கின்ற இந்த காலங்களிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை பற்றுகிற அந்த அறிவிலே வளரவும் உங்களுக்கு என்ன காரியங்கள் செய்யவும் இந்த வேத வசனத்தினாலே எங்களை திருப்தியாக்கி எங்கள் கண்களை தெளிவிக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்திலே வைக்கிறேன். எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். தயவு செய்து இன்னொரு கதை வாசிங்க.
நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
ஹல்லேலூயா. அருமையான ஒரு வசனம் இல்லையா? நானும் நீங்களும் மாம்சத்திலேதானே இந்த பூமியிலே வாழ்கிறோம், நடக்கிறோம், சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம் இல்லையா? இல்லை, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் ஆவியில தான் எப்பவும் சிந்திக்கிறோம்னு சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது இல்லையா? நாங்கள் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு எத்தனிக்கிறவர்களா இருக்கிறோம், பிரயாசப்படுகிறவர்களா இருக்கிறோம். அதுக்காகத்தான் இந்த வேத வசனம், ஜபம், உபவாசம், சபை கூடுதல், புத்தி சொல்லுதல், ஆலோசனைகள் எல்லாமே இவைகளுக்காகத்தான். ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, மாம்சத்தில் இருக்கும்போது முழுமையாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களிடத்தில் இல்லாவிட்டாலும் முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் நினைப்பூட்ட விரும்புகிறார். இந்த வசனத்தை குறித்து சில வேளையில நீங்க யாரும் யோசிக்கலாம், இது எங்களுக்கு பொருத்தமானதல்ல அல்லது எங்களுக்கான ஆலோசனையா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். இந்த வசனத்தை குறித்து பின் அடிப்படையிலே ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் கூட எந்த காரியங்களை எங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் கொஞ்சம் கவனித்தோமானால் இந்த வார்த்தை, இந்த தலையங்கத்தினுடைய பொருத்தம் எப்படி இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் மாம்சத்திலே நாங்கள் ஜீவிக்கிறோம், ஆனால் போர் செய்கிறது மாத்திரம் இந்த மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்கிறதில்லை. இந்த உலகத்திலே எல்லாரும் மாம்சத்திலே இருக்கிறார்கள், ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்களுக்கும் தேவனுடைய அந்த சிலாக்கியத்திலே அவருடைய கிருபையிலே வாழ்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்னவென்று சொல்லி சொன்னால், பிரச்சனைகள் வரும்போது அவர்களுடைய யுத்தங்கள் அவர்களை காட்டி கொடுக்கும், அவர்கள் யுத்தம் செய்கிற முறைகள், மெத்தட்ஸ் இல்லையா? ஒரு நாட்கள்ல நாங்கள் வாய்ச்சண்டை போட்டவர்களாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அதனுடைய முடிவு விபரீதம் தான் இல்லையா? இருக்கிற காயத்தை பெரிதாக்கிவிடும். அதை குறித்து நாங்கள் இப்போ 2-3 காரியங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ஏனென்று சொல்லி சொன்னால், எபேசியர், இதோடு கூட இன்னொரு நிருபமாகி எபேசியர் புஸ்தகத்திலே 18:19 தயவு செய்து நான் உங்களுக்கு ஒரு கோட் காட்டி, இது அதுக்குரிய வசனம் இல்லாவிட்டாலும் சில காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இந்த வசனத்தை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 18:19.
தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன்.
ஹல்லேலூயா. கொஞ்சம் தலசுத்திர மாதிரி இருக்கும் இல்லையா? கொஞ்சம் பெரிய வசனம் தான். இருந்தாலும் விளங்கிக் கொள்ளுகிற ஒரு அழகான தமிழிலே, ஒரு இலகுவான தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆறுதலாக வீட்டிலே இந்த ரெண்டு வசனங்களையும் தியானித்தீர்கள் என்றால் உங்களுக்கு கட்டாயம் புரியும். எப்படின்னு சொல்லிச்சுனால், தேவனுக்கு வந்து அவர் யார் என்று நாங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் என்னவென்று சொல்லி நானும் நீங்களும் அறியாதிருக்க தேவனுக்கு விருப்பமில்லை. அதை அறியாதவர்களாய் நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு வெறுமனையான ஒரு வாழ்க்கை வாழுகிறது தேவனுக்கு பிரியமில்லை இல்லையா? ஏனென்று சொன்னால், நீங்கள் யார் என்னையும் உங்களையும் நோக்கி பார்க்கிறார்களோ இல்லையோ, உலகம் என்னையும் உங்களையும் கவனித்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதுக்கு அநேக நேரங்களில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ காரணராகிவிடக்கூடாது. அதுக்காக தேவனுடைய பரதவிக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே எரிகிற அந்த விளக்கை அணைந்து போகாதபடிக்கு இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று பவுல் வந்து வேண்டுகிறார். யாருக்கு தெரியுமா? எபேசியர். இந்த எபேசியரை குறித்து ஒரு நல்ல ஒரு சான்றிதழ் கொடுக்கிறார் பவுல், நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் வாசிங்கன்னு சொன்னா, அப்படிப்பட்ட சபைக்கே பவுலினுடைய ஆதங்கம் என்ன தெரியுமா? இன்னமும் நீங்கள் தேவனை அறிய வேண்டும், இன்னமும் அவருக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற உறவினுடைய தன்மை என்னென்று அறிய வேண்டும். அவர் எதுக்காக எங்களை அழைத்திருக்கிறார் நல்லா விளங்கி கொடு. வெறும் காணான சுதந்திரிக்கிறதுக்காக, பூமியில இருக்கிற நிலங்களை சுதந்திரிக்கிறதுக்காக, நிலங்களிலே இருக்கிற வளங்களை சுதந்திரிக்கிறதுக்காக அல்ல, மாறாக அவரோட கூட அவருடைய மகிமையில. அந்த வசனம் சொல்லுகிறது, தாம் நம்மை அழைத்ததினாலே, அதாவது அவர் எங்களை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன? தேவனிடத்திலே உங்களுக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கை இருக்கிறது குறித்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு அறிவு வேண்டும் இல்லையா? அநேகம் பேர் வந்து உலக தேவைகளுக்காக இல்லையா, உலகத்தினுடைய தங்களுக்கு இருக்கிற குறைபாடுகளுக்காக தேவனை தேடி வருகிறார்கள். அது நான் முற்று முழுதுமா தவறு என்று சொல்லவில்லை. மாறாக தேவன் அதனாலே அறியப்படக்கூடியவர் அல்ல, அதனாலே அறியப்பட வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. மாறாக தேவன், ஏனடா இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த வாழ்க்கை மிகவும் வேகமாக கடந்து போகிறது என்பதை நீங்களும் நானும் நன்றாகவே அறிவோம். வாலிபமும் மாயை, இந்த வாழ்க்கையும் மாயை, ஆக வேகமாக கடந்து போகிறோம். கடந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த ஒரு இடம் தேவனோடு கூட இருக்க வேண்டிய இடம். அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் என்னையும் உங்களையும் அந்த இடத்துக்கு போகிற அறிவுள்ளவர்களாக, 10 பேர் அந்த தேவனை நாடித்தான் போனார்கள், 10 ஸ்திரீகள் சரியா, 10 பேரும் நாடி போனது எதுக்கு? தேவனை, தேவகுமாரன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறான்னு தான் போனார்கள். வேறொரு காரியத்துக்காக போகவில்லை. ஓட்டம் என்னவோ அவரை நோக்கி தான் இருந்தது. ஆனால் அறிவு குறைச்சலினாலே தேவனை அறிகிற அந்த பிரகாசம் உள்ள அந்த மனக்கண்கள் அவர்களுக்கு போகிற வழியிலே முற்று முழுதுமா இல்லாதபடினாலே, ஏனென்றால் மற்றவர்களிடத்திலே அவர்கள் பார்த்திருக்க வேணும் அந்த மற்ற 5 பேரும் எதுக்காக இவ்வளவு எண்ணெயை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். பாரம் இல்லாம இருக்கட்டும் என்றதுக்காக குறைவான எண்ணெயோட தெரியக்கூடாது நாங்க இல்லையா? இன்னைக்கு அநேகம் பேர் கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி பிரயாசப்படும் போது இன்னொரு பகுதி சொல்லுது, கர்த்தர் வந்து எங்களையும் எடுத்துக் கொள்வார் தானே அப்படின்னு பேசாம இருக்குது. ஒரு பிரயாசமும் படாம இருக்குது. பிரயாசப்படுகிறவர்களின் பலன் மீட்பு. ஹல்லேலூயா. நீங்க நல்லா வணங்கிக் கொள்ளுங்க. பிரயாசப்படுகிறவர்களின் பலன் மீட்பு. தேவன் நீதி உள்ளவர் சரியா? கடைசி வரைக்கும் அவர் இந்த மாதிரியான அநீதியான காரியம் எல்லாம் செய்ய மாட்டார். பிரயாசப்படுகிறவர்களின் பலன் உண்டு. எதுக்கு கஷ்டப்படுறீங்க? எதுக்கு சேர்ச்சு சேர்ச்சு ஓடுறீங்க? எதுக்கு கூட்டம் கூட்டம் ஓடுறீங்க? எதுக்கு ஊழியம் ஊழியம் ஓடுறீங்க? எதுக்கு ஜெப கூட்டம் ஓடுறீங்க? எதுக்கு சாப்பிடாம இருந்து உடம்பை எடுத்துக்கொள்றீங்க என்று சொல்லியெல்லாம் உலகம் உங்களை பார்த்து கேட்கிறது. ஆனால் அதற்கு இம்மையிலே பலன் உண்டோ இல்லையோ, ஆனால் மறுமையிலே உண்மையுள்ள என்னுடைய தேவன் அதை கொடுக்கிறதுக்கு வல்லவர் உள்ளவராயிருக்கிறார். ஹலலூயா. அதை நீங்க தயவு செய்து மறந்துடாதீங்க. ஏன்னா பிரதிபலனை இப்ப நீங்க எதிர்பார்க்காதீங்க. தயவு செய்து கிடைச்சா நல்லது, கிடைக்காவிட்டாலும் நல்லது. ஏன் தெரியுமா? அதை அவர் அங்க தர வல்லவராயிருக்கிறார். பரலோகத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு, சொத்துக்கள் உண்டாயிருக்கும்படிக்கு இங்க நீங்க அத்திவாரம் போடுங்க, கட்டடம் அங்கே எழும்பும். ஹலலூயா. நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, தேவனுடைய மறுவருகையிலே நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பரலோகத்தில் எதையாவது சேர்த்து வைக்க வேண்டும் இல்லையா? பாருங்க, இன்றைக்கு இங்கிலாந்திலே அவர் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிகிறதுக்காக அவர்கள் வாக்கு கொடுத்த போது அங்கே இருக்கிற அநேக முழங்கால்கள் தள்ளாடுகிறது, அநேகர் பதபதிக்கிறார்கள். எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ இல்லையா? நாங்கள் தனித்து போய்விடுவோமோ? தேசம் தனித்து போய்விடுமோ இல்லையா? மிகவும் நஷ்டத்துல போனால் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு மூன்றுக்கு நாலுக்கு ஐந்து வீடுகள் வாங்கினவர்களின் நிலைமையெல்லாம் இன்றைக்கு அதான் வேதம் கேட்குது, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகுது, மனுஷன் என்ன செய்வான்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பலன் விருதா. நல்லா யோசிக்கணுங்க. பணம் அல்ல வீடு கட்டுறது, என் கர்த்தர். என் கர்த்தர் கட்டுகிறார் எனக்காக, என் கர்த்தர் எனக்காக உருவாக்குகிறார், என் கர்த்தர் எனக்காக ஜீவிக்கிறார், என் கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் ஒரு யுத்தம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. நாங்கள் போர் செய்ய வேண்டும், ஆனால் மாம்சத்திலே மாம்சத்துக்கு ஏற்றவைகளை போர் செய்யாதபடிக்கு, மாம்சத்தின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளாதபடிக்கு, மாறாக தேவன் எங்களுக்கு சில உன்னதத்துக்குரிய ஆயுதங்களை தந்திருக்கிறார். அந்த ஆயுதங்களினாலே தான் மாத்திரம்தான் இன்னைக்கு நான் உங்களோடு பேசப்போகிற இந்த மூன்று காரியங்கள் வெற்றி கொள்ளப்பட முடியும். உலகத்தினுடைய எந்த காரியங்களும் எந்த ஆயுதங்களும் அவைகளை மேற்கொள்ள முடியாது. அதனாலே தேவன் தருகிற சர்வாயுத வர்க்கங்கள் என்று சொல்லப்படுகிற மூன்று விதமான ஆயுதங்கள், நான் அவைகளை வேகமாக உங்களுக்கு தெரிந்த வசனம் தான் வாசிங்க என்னோடு கூட. ஏசாயா எழுதின நிருபத்திலே 11வது அதிகாரத்திலே அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு தரவு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அதை முதல்ல வாசிச்சு ஏசாயா 11 2வது வசனத்தை வாசிங்க.
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்.
ஹலலூயா. பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய, அதாவது இது பரிசுத்த ஆவியானவருடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்த அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தனித்தன்மை. இயேசு கிறிஸ்துவின் மேல அவர் அப்படி அப்ளை பண்றாருன்றது அல்ல அதனுடைய அர்த்தம். மாறாக அவர் மேலிருந்த ஆவியானவருடைய குணாதிசயத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக அதை எழுதுகிறார். ரெட்ட ரெட்டையாக இருக்கிற அந்த காரியங்களை கவனியுங்கள். இதைத்தான் நான் மூன்று விதமான ஆயுதங்கள் என்று சொன்னேன். முதலாவது ஆயுதம் ஞானத்தையும் உணர்வையும் உடையது இல்லையா? உலகத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? ரெண்டுல ஏதாவது ஒன்றுதான் இருக்குது. ஒன்றில் உணர்வு இருக்கும், இல்லாட்டில் ஞானம் இருக்கு சரியா? ரெண்டாவது ஆயுதம் ஆலோசனையையும் பலனையும் இல்லையா? இங்கேயும் உலகத்திலையும் அப்படித்தான், ஒன்று அது இருக்கும் இல்லாட்டி இது இருக்கு. மூன்றாவது ஆயுதம் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த மூன்றையும் நாங்கள் எதுக்கு பாவிக்க வேண்டும், எதுக்கு பிரயோகிக்க வேண்டும், எதற்காக இதை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஆயுதமாக, எதற்காக பரிசுத்த ஆவியானவர் என்கிற வடிவத்திலே இப்படிப்பட்ட ஒரு மகா ஒரு வரப்பிரசாதத்தை இந்த மண்பாண்டத்திலே ஆண்டவர் தந்து வைத்திருக்கிறார் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அக்கினியை இறக்கிறதுக்காக அல்ல இல்லையா, யாரையும் தண்டிக்கிறதுக்காக அல்ல, மாறாக இந்த போர் எங்களுக்குள்ளே செய்யப்பட வேண்டிய ஒரு போர். எங்களுக்குள்ளே நாங்கள் அதை ஜெயிக்காவிட்டால் வெளியில இருக்கிறார்களை நாங்கள் ஜெயிக்க முடியாது இல்லையா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணம் போல் இருக்கிறானா? அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு பட்டணத்தை சுற்றி அந்த பட்டணத்தை காவல் காக்கும்படிக்கு ஒரு பெரிய அரண் இருக்குது. அந்த அரண் என்ன செய்யும், அந்த நகரத்தை திடீரென்று தாக்குதல் இருந்து எல்லாம் காப்பாற்றும். மதில் இடிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும், யாரும் வரலாம் யாரும் போகலாம். அநேகமா கவனிச்சு பாருங்க, இந்த ஆவியை கண்ட்ரோல் பண்ணாத ஆக்கள்கிட்ட நீங்க அவர்களை 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே வெவ்வேறு அபிப்பிராயங்களுக்கு அவர்களை கொண்டுடலாம். நீங்க இப்படியும் வாக்குவாதம் பண்ணி அவர்களை திருப்பலாம், அப்படியும் வாக்குவாதம் பண்ணி அவர்களை திருப்பலாம். ஏன்னா அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு நிலையான சிந்தனை, ஒரு ஒரு பார்வை, தேவனை குறித்து ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம் அவர்களிடையே தரித்திருக்கிறது இல்லை. இந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் போவாங்க, அந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கம் போவாங்க, இப்படி கதைச்சா அப்படி சொல்லுவாங்க, அப்படி கதைச்சா இப்படி சொல்லுவாங்க. இது வந்து என்ன, அலைகளை போல, அதான் யாக்கோபு சொன்னார், தண்ணீரை போல தளம்பினவனே இல்லையா, நீ நிலை பெற மாட்டான். இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எங்கும் நிலையற்றவனாய் திரிகிறான். அவனால ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இப்படி செய்துட்டு அப்படி, அப்படி செய்துட்டு இப்படி, இப்படி மாறி மாறி குழம்பிக் கொண்டே இருக்கிறது இல்லையா. ஆண்டவர் தருகிற அந்த ஆயுதங்கள்லாம் எங்களுக்கு இப்படிப்பட்ட பலகீனங்களிலிருந்து விடுதலையை கொடுத்து எங்களை ஒரு பூரண புருஷராக மாற்றும் இல்லையா. வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் கிறிஸ்துவனுடையவன், தேவ பிள்ளையானவன் கிரகித்துக் கொள்வான், ஊகித்துக் கொள்வான் தன்னை சுற்றி என்ன நடக்குது. ஆனா அவனை குறித்து மற்றவர்களால் அறியக்கூடாது. ஏனென்றால் அவன் வந்து மற்றவர்கள் மாதிரி ஆளும் ஓட்டவாய் மாதிரி இருக்கிறது இல்ல. உண்மையே சொல்ல வேணும் இல்லைன்னு நான் சொல்லல, அதுக்காக ஓட்டவாயா இருக்கக்கூடாது சரியா, சத்தியத்தை பேச வேணும், அதுக்காக அலப்பு வாயா இருக்கக்கூடாது. வணங்குறீங்களா, பேசுகிற பேச்சை மற்றவர்கள் கேட்கும் போது உங்கள் மேல அவர்களுக்கு ஒரு மரியாதை வர வேண்டும். தேவ பிள்ளைகள், அவர்கள் ஞானம் பெரியது என்று சொல்லி சொல்ல வேண்டும். சரி, தயவு செய்து என்னோட கூட மறுபடியும் அந்த 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துக்கு வாருங்க. அதுல கீழே 2-3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேகமாக உங்களோடு கூட நான் அதை இனங்காட்டி நானும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு நீங்களும் தயவு செய்து உங்களிடத்தில் ஏதாவது குறை இருக்குமானால் இந்த வசனத்துக்கு நேராக என்னையும் உங்களை நேர்படுத்திக் கொண்டு எங்களுடைய ஓட்டத்தை தொடர வேண்டும் என்று சொல்லி அந்த 2 கொரிந்தியர் 10:4 வசனத்தை முதல்ல வாசிங்க.
எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது.
ஹலலூயா. பாருங்க, எங்களுடைய அந்த போர் ஆயுதங்கள், எங்களுடைய போர் ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள் எதுக்கு, எதுக்கு ஆயுததாரியாக நான் தெரிய வேண்டும். ஒரு யுத்தம் செய்கிறவனா இருந்தா தான் எனக்கு ஆயுதம் வேணும். மேய்ப்பனா இருந்தா ஒரு ஒரு தடியை கொண்டு தெரிஞ்சிடலாம் நான் இல்லையா. நான் ஒரு யுத்த வீரனா இருக்கிறபடினாலதான் எனக்கு ஆயுதம் தேவையாக இருக்கிறது. ஒரு யுத்த களத்துக்கு போறவனுக்கு தான் ஆயுதம் முக்கியம். ஆக யுத்தம் செய்யும் போது ஆண்டவர் என்னை தனியே விட்டு விடாதபடிக்கு, நான் என்னுடைய பலவீனங்களிலே விழுந்து விடாதபடிக்கு, தோற்று போகாதபடிக்கு அவருடைய ஒரு வல்லமையை தருகிறார். அது எனக்கும் உங்களுக்கும் எப்படி இருக்கிறது, போராயுதங்கள். அந்த போராயுதங்களுடைய பவர், அதனுடைய வல்லமை என்னவாம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. ஹலலூயா. நல்லா கவனிங்க, அந்த எரிகோ மதில அவர்கள் சுற்றி வந்தார்கள். எரிகோ மதில குறித்து இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள், அதில 2 மதில்கள் இருந்ததுன்னு சொல்லி. 2 மதில்டா, முதல் ஒரு வட்டம் ஒரு வளையம், அதுக்குள்ள இன்னொரு வளையம். ஒரு மதில்ல ரதங்கள் ஓடுகிறவர்களுக்கு மதில் என்ன, நீங்க யோசிச்சு பார்க்கணும், அந்த மதில்களுடைய அகலம் என்ன, இப்ப நீங்க சீனா பெருஞ்சு வர மாதிரி நீங்க கணக்கு பண்ணுங்க. ஆக ஒரு மதிலே அப்படின்னு சொன்னா 2 மதில்கள், ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், எரிகோவினுடைய தடைகள் கிடைக்காவிட்டாலும் மதில் இருந்து அந்த தடயங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப பார்த்து 2 வளையங்கள், முதலொரு மதில், அதுக்குள்ள இன்னொரு மதில். ஆக அவர்கள் சுத்தி வந்து அந்த ஆர்ப்பரிப்பு 2 மதில்களை, இப்படி பெரிய ஒரு கோட்டையை தகர்த்து விடுகிறதா இருந்தால் அவிசுவாசி என்னவாது சொல்லட்டும், அவிசுவாசி சொல்லும் அது பூமி நடக்கும் என்று சொல்லி. அஞ்ஞானிகள், உலக ஞானிகள், அது பூமி நடக்கம் தான், அது ஏன் பூமி நடக்கம் அண்டைக்கு வருது, அதான் என்னுடைய கேள்வி. பூமி நடக்கம் தான் அப்படியே வச்சுக்கொள்வோம். ஏன் அன்றைக்கு பூமி நடுங்கினது, ஏன் அன்றைக்கு எரிகோவில் நடுங்கினது, ஏன் அன்றைக்கு அந்த மதில்கள் விழுந்தது? கர்த்தராலே ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்றதுக்கு உலகத்துக்கு மனமில்ல, வேற காரணங்களை காட்டுகிறார்கள். இருக்கட்டும், எனக்கும் உங்களுக்கும் தெரியும், தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தெரியும். அவருடைய வார்த்தையை காத்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது அவருடைய வல்லமை எங்களுடைய கற்பனை விஸ்தாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அங்கே செய்கிறது. தம்மை அதான் வரைக்கு பேசிக்கொண்டு வந்தோம். தம்மிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, உங்கள் இருதயத்திலே அவைகள் தோன்றினதும் இல்லை. நீங்க கற்பனையே செய்து பார்த்திருக்க மாட்டீங்க என்ன நடக்க போதுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட, அதனாலதான் அவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. ஐந்தாவது வசனத்தை அதுல வாசிங்க.
அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்.
ஹல்லேலூயா. இதுலதான் இந்த மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று காரியங்களையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்று காரியங்களையும் இந்த வசனம் சொல்லியபடியே ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆண்டவர் சவுலுக்கு என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் அழித்து போடன்னு சொல்லி. அழித்து போடவன்னு சொன்னா அழித்து போடவன், பலிக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லி கூட்டி கொண்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. வணங்குதா, அழித்து போடண்டா, பின்னுக்கு உதவும் சொல்லி நினைச்சு வீட்டை கொண்டு வரக்கூடாது. வீட்டில இருந்து இங்க துப்புரவாக்குவீங்க, சாமான்களை எடுத்து வெளியில போடுவீங்க. ஒரு சில சாமான உங்களுக்கு உதவியா இல்லாட்டிலும், இந்த நேரத்தில் பிரயோஜனப்படாட்டிலும், நீங்க மனசுல என்ன நினைப்பீங்க தெரியுமா? பின்னுக்கு இது எதுக்காவது உதவிப்படும், வாங்கி வச்சிருக்கலாம், இருக்கட்டும் சொல்லி. இந்த ஐந்தாவது வசனத்துல ரெண்டு காரியங்களை அழித்து போட சொல்லுகிறார், ஒரு காரியத்தை கீழ்படிய செய்கிறார். அழித்து போட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையில அவைகளை அழித்துத்தான் போட வேண்டும். அவைகளை கீழ்ப்படுத்தி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க கூடாது. பின்னுக்கு வேதனையை கொடுக்கும், பின்னுக்கு உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கும், உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும். அழிக்க வேண்டிய காரியங்களை நிர்மூலமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா வழங்கி கொடுங்க. அழிக்க வேண்டியவை அழியத்தான் வேண்டும், அடக்க வேண்டியவை அடங்கத்தான் வேண்டும். இதுதான் தேவனுடைய நியதி. இதற்கு நானும் நீங்களும் இசைந்து போனால்தான் தேவனால எதிர்பார்க்கிற அந்த சித்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் இங்கே பூமியிலே வாழ முடியும். தேவனுக்கென்று அநேகரை ஆதாயப்படுத்த முடியும். ஆண்டவர் விருதாவா இந்த காரியங்களை சொல்லுகிறதில்லை. ஆண்டவர் விருதாவா என்னையும் உங்களையும் எச்சரிக்கிறதில்லை. எங்களிடத்திலே அப்படிப்பட்ட ஏதோ ஒரு குறையை அல்ல, ஏதோ ஒரு பலகீனத்தை அவர் காண்கிறவராயிருக்கிறபடினாலே. முதலாவது காரியம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த ஐந்தாவது வசனத்திலே, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும். இந்த தர்க்கம் என்றது ஆரம்பத்தில் ஒரு என்ன சொல்றது, ஒரு கலை மாதிரி தான் வளரும். மென்மையா இருக்கும், சின்னதா இருக்கும், சாஃப்டா இருக்கும், பிறகுதான் தெரியும் அது கலைன்னு சொல்லி. சாதாரண ஒரு சம்பாஷணையில தான் அநேக தர்க்கங்கள் வந்திருக்குது, தெரியுமா உங்களுக்கு? சாதாரண ஒரு பேச்சுவார்த்தை பேசிக்கொண்டிருப்பீங்க, ரெண்டு அபிப்பிராயங்கள் மோதிக்கொள்ளும், ஒன்றோட ஒன்று சரிவராம இருக்கும், ஒராள் ஒராளை அமத்த பார்க்கும், மற்றால் மற்றாளுக்கு மேல ஏறும். இப்படியே கொஞ்ச நேரத்தில் அது தர்க்கமா போய் என்ன நடக்கும்? சண்டையா போயிடும். ஆரம்பத்தில் அப்படிதான் காயின் ஆபேலோடே பேசினான். என்ன பேசினானோ தெரியாது, ஆபேல் என்ன சொன்னானோ தெரியாது. ஒராளை ஒராள் கொல்ற அளவுக்கு போயிடுச்சு. பாருங்க எந்த அளவு தூரத்துக்கு அது கொண்டு போகுதுன்னு. முளையிலே கிள்ள வேணும்னு சொல்லுவார்கள். பவுல் சொன்னார், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் இல்லையா? ஏன்னா அது அதுதான் தியானம். எது அந்த சம்பாஷணையிலிருந்து நீங்க ஒராள் ஒராள் கொல்லையிலன்னு வச்சுக்கொள்வோமே, நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்கன்றாலும் அவா கதைச்சது அல்லது அவர் கதைச்சது வீட்டில் போய் அதுதான் தியானம். போற வழியிலையும் அதுதான் தியானம், வீட்டில் போயும் அதே தியானம். சில வழியில ஆகலும் வேளாம போட்டால் இன்னும் ரெண்டு பேருக்கு டெலிஃபோன் எடுத்து சொல்லி அங்க கொட்டி அவங்களையும் அதை தியானிக்க வச்சிருது. தர்க்கங்களை, தர்க்கம் தர்க்கம் எல்லாம் இருக்கப்படாது. கிறிஸ்துவுக்குள்ள தர்க்கம் வர்ற அளவுக்கு வளரவிடக்கூடாது. அதை ஆரம்பத்தில் ஸ்கேட்டா சொல்லணும், எனக்கும் உங்களுக்கும் அதுக்கு வாக்குவாதம். சில பேர் வந்து கிறிஸ்துவை நியாயப்படுத்தணும் கிறிஸ்துவுக்காக நான் லாயர் மாதிரி நின்று கொண்டு சண்டை குடிப்பாங்க சில பேரோட போய் நின்று. நான் கிறிஸ்துவுக்கு லாயர் கிடையாது, அவருடைய சுவிசேஷத்தை சொல்றதுக்காக தான் என்ன தந்திருக்கிறார். அவருக்காக நான் வழக்காட வேண்டிய அவசியம் இல்லை, அது அவரே செய்து கொள்ளுவார். அதுக்காக நான் பேச போய் என்னுடைய அறியாமையில நான் நாலு வசனத்தை சொல்லி, அதனாலதான் முதலாவது ஆயுதம் என்ன தெரியுமா, ஞானமும் உணர்வு. தைரியமா சொல்லுங்க, ஞானம் இருந்தால் மட்டும் போதாது, அதோட சேர்ந்த உணர்வும் வேணும். நான் ஞானமாய் பேசுகிறேன் நினைத்துக்கொண்டு உங்களோட பேசுவேன், ஆனா எனக்கு உணர்வு இல்லைன்னா உங்களை எத்தனை பேரை நான் தாக்கி பேசுவேன் எனக்கு தெரியாது. வழங்குதுங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் மாத்திரமல்ல, உணர்வின் ஆவியானவர். ஹலலூயா. மரியாள் வந்து அந்த தைலத்தை கொண்டு அப்படி காலில் கவுத்தா, காலில் கவுத்து அவருக்கு எப்படியெல்லாம் அவரை மகிமைப்படுத்தலுமோ பண்ண வழிகிட்டா. உடனே கணக்கு பண்ணவங்க சொன்னாங்க, 300 தாலந்துக்கு அதை கொடுத்து வித்திருக்கலாமே, எவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம். சரியா? ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு அப்படி ஒரு லுக்ஸஸ் தேவையா? அவருக்கு தெரியும், ஆனால் அவர் ஞானம் உள்ளவர், உணர்வு, அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டார். அவர் ஞானம் உள்ளவர், அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களையும் சொல்லாதபடிக்கு இது என்னை அடக்கம் பண்ணுகிறதுக்கு ஏதுவான ஒரு செய்கையாயிருக்கிறது அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நீங்க செய்யற காரியங்களை அநேகம் பேர் உணர்வில்லாதவர்களாய் தங்களுடைய உலக ஞானத்தினாலே பார்த்து கொச்சைப்படுத்தலாம். எதுக்கு இருக்கிற உடுப்பு எல்லாம் தூக்கி கொடுக்குறீங்க? எதுக்கு களத்துல கையில இருக்கிற எல்லாம் தூக்கி கொடுக்குறீங்க? பின்னுக்கு வர்ற பொம்பளை பிள்ளையெல்லாம் பெற்று வச்சுக்கிறீங்களே எல்லாரும். ஆலோசனை சொல்லுவாங்க, பின்னுக்கு வருங்காலத்துக்குன்னு சொல்லி பாதுகாப்பு சேமிப்பு கிடையாதா? எதுக்கு விசேஷம் காணிக்கன்னு எல்லாம் தூக்கி போட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? எதுக்கு எங்க ஊருக்கு காசு அனுப்புறீங்க? அவரை கவனி இவரை கவனின்னு சொல்லி. ஐயா, நாங்கள் பரலோகத்துல வீடு கட்டுறோம் ஐயா. ஹல்லேலூயா. நீங்க உலகத்துல எவனோ புடுங்கிட்டு எவனோ அநியாயமா உங்கள்கிட்ட இருந்து பறிச்சு கொண்டு போறதுக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். நாங்க போர் செய்கிறது, நாங்கள் வேறொரு உலகத்துக்காக நாங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய கையை வெறிக்கிறதுக்கு நான் தயங்குறது இல்லை. என்னுடைய இடத்துல சொன்னேன், அது இப்ப அங்க துளிர் விடுறத பாக்குறேன். சத்தம் போடாத காணிக்க உங்களிடத்திலையும் சொல்றேன். யாரையும் குற்றப்படுத்த இல்ல, ஆனா உங்களுடைய இருதயங்களை தேவன் அதற்கு நேராக எழுப்புவார் சொல்றேன். கேள்வி, அது நடக்குது, குறைஞ்சு கொண்டே வருது. சிலர ஆண்டவர் கொடுக்கிற முதல்ல அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். நான் ஏன்னா அவர் தானே எனக்கு தாரது, நான் இல்லையே, அவர் தந்ததுலேருந்து கொடுக்கிறேன் நான் இல்லையா? என்னட்டு இல்லைன்னா அவருக்கு தெரியும், எனக்கு தந்துட்டு போறார், வேற ஒரு வழியாக தருவார். என்னுடைய தேவைகளை அவர் எப்பவுமே சந்திச்சு கொண்டு இருக்கிறார். அதனால நான் யோசிக்காம நான் கொடுக்குறேன். நான்ன்றதுக்காக இல்ல, அங்க இருக்கிற எத்தனையோ பேர் கொடுத்துருக்காங்க, இங்க இருக்கிற நீங்களும் கொடுக்குறீங்க. ஆனா என்ன சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்களை உருவாக்க வேண்டும். தர்க்கங்கள் எல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். இந்த தர்க்கத்தினால வீண் பேச்சு. பாருங்க, மோசேயினுடைய சில யூதர்கள் வந்து சொன்னார்களாம், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க ரட்சிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, மோசேயினுடைய என்னதான் இருந்தாலும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு விருத்த சேதனம் ஒன்று கட்டாயம் செய்யத்தான் வேணும்ன்றாங்க. இதுதான் முக்கியம் அவைக்கு. அதான் பவுல் எழுதுறார், விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறதானையா காரியம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். ஹல்லேலூயா. வெளிப்படையாய் வெளி உலகத்துக்காக நான் கிரியைகள் செய்து காரியங்கள் செய்கிறதில் ஒன்றுமில்லை. என்னுடைய இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறதா? தர்க்கிற இருதயமா? தர்க்கிக்கிற தர்க்கம் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நல்லா நான் சில இடங்கள்ல இருந்திருக்கிறேன், பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனேன். போகும்போது என்னோட கூட வந்தவர்களுக்கு நான் சொன்னேன், தயவு செய்து யார் என்ன சொன்னாலும் நீங்க அமைதியா இருங்க, உங்களோட ஆவியை காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி போகிற வழி முழுக்க அதையே சொல்லிக்கொண்டு போனேன். நான் பேசுறேன், நான் சொன்னேன், நீங்க யார் பேசுறதாலும் என்னட்ட பேசுங்க, நான் பேசுறேன். சரி, ஓகே, கிளிப்புள்ள மாதிரி சொல்லியாச்சு, போயிருந்தாச்சு. ஒரு அரை மணித்தாலும் தாக்கு பிடிச்சது. திடீரென்று யாரோ ஒரு சிஸ்டர் ஒரு வசனத்தை போட்டாங்க, உடனே இங்கிருந்து கொண்டு வந்தது. நான் என்ன பொறுங்க பொறுங்க பொறுங்க, நான் என்ன சொல்லி கூட்டியிருந்தேன்னா, முதல்ல நீங்க என்னோட பேசுங்க, நான் பேசிக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு கண்ட்ரோலே இல்லை, ரெண்டு பேர் பேசினா கேட்கலாம், ஆறு பேர் ஒரே நேரத்தில் பேசினா விளங்காது எனக்கு. நான் சொன்ன இப்படி நீங்க கதைச்சிங்கன்னா எனக்கு யார் யாருக்கு பேசணும்னு தெரியாது. அப்புறம் நீங்க என்னட்ட வந்து குற்றப்படுத்தும் போது நான் ஒன்னும் சொல்லல. ஏன் தெரியுமா, பிசாசானவன் நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் எடுத்துக்கொண்டு போனாலும் நீங்கள் நினையாத ஒரு காரியத்தை அவன் உங்களுக்கு செய்து உங்களை தடம் புரள வைத்து விடுவான். நீங்கள் தாங்க முடியாது, அவனுக்கு தெரியும் எங்க அடிச்சா உங்களுக்கு அந்த கோபம் வரும் சொல்லி, அவ்விடத்துல அடிப்பான். அடிச்சா நீங்க உடனே உங்களோட வாயை விட்டுருவீங்க, உடனே இங்கிருந்து. அதான் நீதிமொழி சொல்லுது, பட்டய குத்துக்கோள் போல் பேசுகிற பேச்சுக்களும் உண்டு. அதான் என் நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்கு. அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். தர்க்கங்களிலே, அதான் யூதா நிருபத்தில் அவர் எழுதுகிறார், மிகவே மோசையினுடைய சரீரத்தை கேட்க போது பிசாசு வந்து அவனோட ஆகி பண்றான். யார் மிகாவேன்? பிரதான தூதன். பிரதான தூதனை பற்றி எழுதும் போது வேதம் சொல்லுது, பிசாசை நீங்களா இருந்தா பிசாசை கிளிகிளின்னு கிழிச்சிருவீங்க. நீங்க இங்க இருக்கும் போதே ஜெபிக்கும் போதே பிசாச உண்டு இல்லை என்று ஆக்குறாக்க. நீங்கள் பிரதான தூதனா இருந்திருந்தால் மிகவேல் பிசாசனுடைய நிலைமை என்னவாயிருக்கும் என்று யோசிக்கிறேன்னா, மிகவேல் அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் தேவன் கடிந்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறதை பாருங்க. ஒரு தேவதூதன், பிரதான தேவதூதன் அந்த வல்லமையை எடுத்துக்கொள்ளலாம். என்ன இருந்தாலும் தள்ளப்பட்டவன் தானே பிசாசு. அப்ப மிகவேல் இப்பவும் ஒரு ஸ்டேட் கூட தானே. ஆனா அவர் சொல்றார், அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணி, ஏன்னா தர்க்கம் என்று வந்துட்டா அங்க தூஷிக்கிறது எங்களை அறியாமலே போயிடும். ஒரே ஒரு முன்மொழி சொல்றேன், பின்னுக்கு வர்ற காரியத்தை நீங்களே யோசிச்சுக்கொள்ளுங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, இதுதான் அந்த வசனம். இதுக்கு பிறகு மிச்சத்தை நீங்களே யோசிச்சுக்கொள்ளுங்க, சரியா? அதுக்குள்ள உங்களுடைய இருதயம் என்னெல்லாம் யோசிக்கிறேன்னு சொல்லி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா. ரட்சிக்கப்பட்டால் ரட்சிக்கப்பட்டவர் அதுக்கு பிறகு அதுக்கு முதல் இருந்த காரியங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு கர்த்தர் அவரை மன்னித்திருக்கிறார். கர்த்தர் மன்னித்த காரியங்களை கிண்டி பார்க்கறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் எந்தவித அதிகாரமும் கிடையாது. அல்லேலூயா. அது எவ்வளவு அநியாயமா என்ன பேசினாலும் பரவாயில்ல. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு மன்னித்த காரியங்களை எனக்கு ஆர்குமெண்ட் காணாதுன்றதுக்காக நான் அதை திருப்பி தோண்ட முடியாது. தர்க்கத்தினுடைய ஒரு கெட்ட குணம் அதுதான். என்ன தெரியுமா, இழிவான செய்கை, குற்றப்படுத்துறதுக்கு எதையும் தோண்டி எடுக்கும். அது எவ்வளவு காலமானாலும் பரவாயில்ல, தூஷிக்கிறதுக்கு தயங்காது தர்க்கம். அதனாலதான் அவர் சொல்றார், தர்க்கங்களை அழிக்கணும். தர்க்கங்கள் செய்யறதுக்கு போகக்கூடாது. நாங்க கிறிஸ்துவர்களுக்கு தர்க்கம் வேண்டவே வேண்டாம். அவர்கள் உங்களை பயந்தாங்கொள்ளி என்று நினைச்சாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஏனென்றால் நான் தர்க்கித்ததின் நிமித்தம் அன்னைக்கு மோசே கூட ஒரு நிமிஷம் நாங்கள் தண்ணி வர பண்ணுவோமோ என்று சொல்லி அவர்களுடைய ஸ்டேட்டஸுக்கு இறங்கினது நிமித்தம் தான் ஐயா அந்த காணானுக்கு போக முடியாம போய்விட்டது. கடைசியில கெஞ்சிராராம். எனக்கு அதை வாசிக்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆண்டவர் இடத்துல மோசே கெஞ்சிராராம், என்ன இருக்கோ உள்ள விடுங்க ஐயா. ஆண்டவர் சொன்னாராம், நான் இதுல இருந்து காட்டுறேன் பார். ஒரு தர்க்கம், ஒரு கோபத்தின் நிமித்தம் வந்த தர்க்கம். நான் யார், அழைக்கப்பட்ட நான் யார், யார் என்னை அழைத்தது, எதற்காக அழைக்கப்பட்டேன் என்பதை மறக்க வைத்து விட்டது. இப்ப நாங்க பிரசங்கம் கேட்டு தியானிக்கும் போது இந்த அறிவு இருக்கும், ஆனா அந்த பிரச்சனை வரும்போது அது மறந்துடும். இப்ப நாங்க கையாள வேண்டிய அந்த அவ்வளவு நாலேஜும் எங்களை விட்டு போயிடும். அதுதான் அந்த தந்திரம். அதுக்காகத்தான் நான் உங்களை சொல்றேன், தயவு செய்து நீங்கள் ஜபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியான சூழ்நிலை வரும்போது ஆண்டவரே, தாவீது சொல்றார், என்னை நாவின் சண்டைகளுக்கு விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. எதுக்கு சொல்றார், கத்தி சண்டைன்னா நான் போடுவேன். தாவீதுக்கு பயம் நாவில் வர சண்டைக்கு, கத்தி சண்டைக்கு பயப்படாத ஒரு ஆள். தாவீது என்ன சொல்றார், நாவின் சண்டைகளுக்கு என்னை விலக்கிக்காரும். ஏன்னா தெரியாதனமா நான் உண்ட வாயை சொல்லிட, அதுக்கு பிறகு நியாய தீர்ப்புக்கு நேராக தான் நான் போய் நிக்க போறேன். தர்க்கங்களை அடக்குகிறதுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்றீங்களோ அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ஏன்னா ஆண்டவருடைய ஆலோசனை இது இல்லையா, அது எனக்கும் எல்லாருக்கும் தான் இல்லையா. உணர்வும் ஞானமும் சேர்ந்து இருக்கிற அந்த ஆவியானவரை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு தர்க்கம் என்று வந்தால் சொல்லவனும் வேண்டாம் இல்லையா, வேண்டாம். எங்களுக்கு உங்களுக்கு அதான் ஆபிரகாம் சொன்னார், நாம் இருவரும் சகோதரர். எங்களுக்கு இல்ல, உன்னுடைய மேய்ப்பருக்கும் என்னுடைய மேய்ப்பருக்கும் சண்டை வேணாமப்பா. நான் பூமியினுடைய ஆசீர்வாதங்களுக்காக பிடிக்கப்பட்டவன் அல்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிடிக்கப்பட்டவன், நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன், எனக்கு என்னுடைய மேய்ச்சலுக்கு தேவன் உதவி செய்வார், என்னை எங்கேயுமே போஷிக்கிறதுக்கு என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹலலோயா. தயவு செய்து நீங்க அதை மறந்துடாதீங்க, தேவன் உங்களை எங்கேயும் போஷிக்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். ஹலலோயா. என்னோட கூட இரண்டாவது காரியம், அந்த ஐந்தாவது வசனத்திலேயே முக்கியமான ஒரு காரியம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும். இது ஒரு பெரிய ஒரு விஷயம், பெரியன்னு சொல்லி சொன்னால் இதுவும் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம்தான் இல்லையா. தேவனை குறித்து அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு மேட்டிமை, பெருமை. ஒரு சக ஒரு புதுசா ரட்சிக்கப்பட்டவர் வந்து சொல்ல வாரார், வெளியில சொல்லாட்டிலும் ஏதாவது சொல்ல வாரார், பைபிளை பற்றி வெளியில சொல்லாட்டிலும் மனசுக்குள்ள ஒரு நினைப்பு, இப்ப ரட்சிக்கப்பட்ட நீர் வந்து எனக்கு சொல்றீரா. எனக்கு ஒருத்தர் சொன்னார், பைபிளை தூக்கினவெல்லாம் பாஸ்டர் ஆயிட்டான்பா, நீர் என்ன எனக்கு சொல்றது இல்லைங்களா. அது என்ன பைபிள் என்ன, என்ன தேவனுடைய வார்த்தை அல்லவா, சும்மா யாரும் தூக்க முடியுமா, தூக்கினவர்களை அது ஞானியாக்குறது உண்மை இல்லவா, கொஞ்சம் கேட்டுதான் பாருங்களேன். தப்பித்தவரு ஒரு பிழையான அபிப்பிராயம் இருந்தா தன்மையா சொல்லிட்டு போங்க, அப்படி இல்ல சகோதரியா இல்ல அப்படி இல்ல சகோதரா, இப்படியான வசனங்கள் எல்லாம் இப்படி சொல்லுது, உங்களுடைய அபிப்பிராயத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்லலாம். சொல்றதுக்கு முதலே நில்லும், நீ ரட்சிக்கப்பட்ட இவ்வளவு காலம் நீர் எனக்கு சொல்ல போறா. தேவனை பற்றி அறிகிற அறிவு எங்கே இருந்து வரும்னு எங்களுக்கு தெரியாது. தேவனை பற்றி அறிகிற அறிவை குறித்து யார் எனக்கு போதிப்பாருன்னு எனக்கும் தெரியாது. நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம், அல்லது நான் எங்கேயாவது ஏதாவது வசனம் யாராவது சொல்லி கூட நான் அறிந்து கொள்ளலாம். ஆக தேவன் தம்மை எனக்கு வெளிப்படுத்த சித்தமான போது நான் அதற்கு செவி கொடுக்க வேண்டும். ஏன்னு சொல்லிச்சுன்னால் இந்த வேத வசனம் அதிலேயே பாருங்க, இந்த 12வது வசனத்தை வாசிங்க தயவு செய்து.
ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல.
ஹல்லேலூயா. பாத்தீங்களா இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு சொல்லி. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ளுகிறவர்கள், இதை எப்படி அடையாளம் காணலாம்? பெருமை என்பது எல்லாருக்கும் இருக்கு, சரியா? எல்லாருக்கும் இருக்கு. இருக்கிற அளவின் விகிதத்தை குறித்து தான் அதனுடைய விபரீதம், சரியா? சில வழியில நாங்கள் இவ்வளவு காலம் கத்திற்குள்ள இருக்கிறோமே என்று சொல்லும் போது அது ஒரு வித பெருமைதான். பவுலே சொல்றார், சில காரியங்களை குறித்து நான் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு, சரியா? இது எங்களுக்கு அறிவு சொல்லி கொடுக்குது. என்ன இவ்வளவு பேர் விழுந்து போனாங்களே, இவ்வளவு பேர் காணாமல் போனாங்களே, நாங்க இருக்கிறோமே, நீ சொல்ல இல்லையா? சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், நாங்க இருக்கிறோம். அப்ப அது கொஞ்சம் பெருமைதான், ஆனா ஆபத்து இல்லாத ஒரு பெருமை. ஆனால் இதிலே சொல்லப்படுகிற பெருமை, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக என்னுடைய இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிற பெருமை. நான் திருந்தாதபடிக்கு, நான் மனஸ்தாபப்படாதபடிக்கு இல்லையா, நான் அந்த சத்தியத்தை அறியாதபடிக்கு என் கண்களை மூடுகிறதான ஒரு பெருமை, குருட்டாட்டம் காண்பிக்கிற ஒரு பெருமை. அதனாலதான் இந்த வசனம் முழு சொல்லுது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமை. அது மேட்டிமை, அது நாலேஜா இருக்கலாம், உங்களுடைய சரீர வல்லமையா இருக்கலாம், தாளந்துகளா இருக்கலாம், உங்களிடத்தில் இருக்கிற உங்களுடைய செல்வங்களா இருக்கலாம் இல்லையா, எதுவாயும் இருக்கலாம். ஆனால் அது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக தடை செய்கிறது என்று சொல்லி சொன்னால், அது பெருமையானவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்ன்றதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தேவனை பகைக்க யாரும் விரும்பினால் இந்த மேட்டிமையா இருந்துட்டு போங்க, இப்படித்தான் நான் சொல்லுவேன். தேவனோட யாருக்காவது பகை வேணுமா? பாவம் செய்யறதை விட சரியா பகை பெருமை இருந்தா காணும், தேவன் பாகம் செய்யறவன் கூட மன்னிச்சுட்டு வராண்டவன். பெருமை உள்ளவனுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறாரா? நான் செய்வேன், நான் சொல்லுவேன், நான் பார்ப்பன், நான் பேசுவேன் என்று சொல்லி தனக்கு மேட்டி, தனக்கு எல்லாம் தெரியும், சரியா? அப்படி இருக்கும்போது ஏன்னு சொல்லி சொன்னார், பவுல் சொல்லும்போது சொன்னார், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக, அறிவின் மேன்மைக்காக நான் எதெல்லாம் இந்த எல்லா நாலேஜோட வந்து சேர்ந்தனோ, அல்லது எப்படிப்பட்ட ஒரு ஒரு முன்னுதாரணமான ஒரு யூதனுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து அந்த பெருமையோட வந்தேனோ, என்னுடைய குலக்கோத்திர பெருமைகள் எல்லாம் தூக்கிட்டு வந்தேனோ, எல்லாவற்றையும் கோப்பை என்று சொல்லுகிறேன். இப்ப நான் இது எல்லாத்தோடையும் வந்து என்னால இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியவில்லை, இதெல்லாம் எனக்கு தடையாக இருக்கிறது. இந்த அறிவு என் வயதில் உள்ள எல்லோரை பார்க்கலும் நான் மிகவும் கத்தவனாக இருந்தேன் என்று போல் சொன்னான். அந்த நாலேஜ் சரியா நியாயப்பிரமாணத்தின்படி சபையை துன்புறுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின் பக்தி வைராக்கியம் என்றார். சரியா நியாயப்பிரமாணத்தினால பவுல குற்றம் சாட்டவே முடியலையா? அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையோட வந்து கிறிஸ்துவை என்னால் அறிய முடியல. ஏனென்றால் அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டிமையா இருக்குது, அதை நான் பார்க்கிறேன். என்னால அதோட போய் நின்று ஆண்டவரை அறிய முடியல இல்லையா? தாவீது சொன்னான், இந்த கவசங்கள் எல்லாம் போட்டுட்டு என்னால கோலியாத்தோட போய் யுத்தம் பண்ணிடலாது. சவுல், இது உனக்கு தான்ப்பா சரி, இதெல்லாம் கலட்டி போட்டுட்டு எந்த ஸ்டைல போனாதான் எனக்கு சரி. அதே மாதிரி ஆண்டவரை அறிகிறதுக்கு இந்த உலகம் உங்களுக்கு கற்றுத்தந்த அறிவுகள், நாலேஜ்கள், அனுபவங்கள், பாரம்பரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவைகளெல்லாம் அழிக்கணும். போடுறது மாத்திரமில்ல, என்ன செய்யணுமா? உருவளிக்க வேண்டும். இந்த உருவளிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது தான் என்னது? ஆலோசனையும் பலனும். ஆலோசனை என்றது ஒரு வித ஐடியாஸ் சரியா, ஆலோசனைகள் ஐடியாஸ், ஐடியா மட்டும் காணாது, பலன் என்றது அதை நடத்துகிறதுக்கு அதுக்குரிய தைரியத்தை பற்றி நான் சொல்றேன். எனக்கு பெருமை இருக்குன்னு தெரியும் பிரதர், ஆனா எனக்கு அதை விடையலாம இருக்கு. தெரிஞ்சு பிரயோசனம் இல்ல, அதை விடவும் வேண்டும். எனக்குள்ள பாவம் இருக்குன்னு தெரியுது, ஆனா அந்த பாவத்தை விட்டொழிய முடியாம இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் ரெண்டு விதமான அந்த ஆவியானவரை கொடுக்கிறார், பலனையும் சரியா ஆலோசனையும். ஆலோசனையை செயல்படுத்துகிற பலனை கொடுக்கிறார். ஆவியானவர் வந்து ஆலோசனை சொல்லிட்டு மாத்திரம் போயில்ல, அதை நடைப்படுத்துகிற தைரியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். தைரியமாய் வெளியில போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு, நான் கிறிஸ்தவன் என்று பகிரங்கமாய் பிரகடனப்படுத்துறதுக்கு இல்லையா? வரும் நாட்கள், வரும் இப்ப இல்லாட்டிலும் நாட்கள் வரும். வெளியில இருக்கிற உலகம் போற போக்க பார்த்தா ஒரு நாட்கள் வரும், கிறிஸ்தவன் என்றதே சொல்லாம வாய முடித்து இருக்கிற நாட்கள் இந்த தேசத்திலும் வரும். வராதுன்னு நினைக்காதீங்க, வரும். அப்ப எப்படி இருவன்? இப்ப இன்றைக்கு மாறுதட்டலாம், அன்றைக்கு நாம் மாறுதற்றவனா இருக்கணும். விளங்குதுங்களா? ஏனென்று சொல்லி சொன்னால் மிச்ச காரியங்கள் பெருமைகள் எல்லாம் அழிச்சு போடும். பெருமை எனக்குள்ள இருக்கும் வரைக்கும் இந்த மாதிரியான காரியங்களை செய்ய விடாது. பெருமை என்கிறது ஒரு பிளாக்காட அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாக், தடை சரியா. எப்படி தடை? மதில், ஒரு திரை சரியா. ஆண்டவரிடத்துக்குள்ள உங்களை என்ற பண்ணாதபடிக்கு, ஆண்டவரை தரிசிக்காதபடிக்கு, ஆண்டவரோட உறவாடாதபடிக்கு, ஆண்டவரோட அந்யோன்யமாகாதபடிக்கு இல்லையா, யூதர்களுக்கு இருந்த, புறஜாதிகளுக்கு இருந்த பெருமைகள் எல்லாவற்றையும் தான் கிறிஸ்து சிலுவையிலே உடைத்தறிந்தார். அங்கே அவர் போட்ட சத்தம் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு, தேவாலய திரைச்சீலையில இருந்து சகலவும் கிழிஞ்சு போச்சு, முக்காடுகள் எடுபட்டு போச்சு சரியா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எனக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு மேட்டிமை இருக்குமானால் சரியா, அந்த மேட்டிமையை நானும் நீங்களும் உரு தெரியாமல் அழித்து போட வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவரை குறித்து அறிவில்லாமல் வெறும் கிறிஸ்தவன் என்கிற ஒரு பெயரோடு, ஒரு சபையில மெம்பராக இருக்கிறேன் ஒரு உணர்வோடு நான் இந்த உலகத்தை கடந்து போக வேண்டி வரும். அதனுடைய பலன் பட்கடிப்பும் அழுகையும் இருளுமாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். தயவு செய்து இன்றைக்கு கேட்கிற இருதயங்கள் ஒவ்வொன்றிலும் நீங்க அதை ஆராய்ந்து பாருங்க. ஏனென்றால் மாம்சம் விட்டுக் கொடுக்காது, என்னிடத்துல பெருமையா, நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு காலமாயிட்டு, நான் ஆண்டவருக்கு எவ்வளவு காரியங்கள் எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி அது எங்களை மேற்பூச்சாய் பூசி எங்களை ஏமாத்த பார்க்கும் சரியா. அந்த பெருமையின் உருவங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அடையாளம் காண வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்வார், பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தினூடாக காட்டி கொடுப்பார். இந்த இடத்துலதான் உன்னுடைய காரியம் இருக்கு. பாருங்க, ஒரு வாலிபன் வந்தான், பணக்கார வாலிபன், நல்ல குணசாலியான வாலிபன், பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்ச வாலிபன் இல்லையா, நியாயப்பிரமாணத்தை சிறு வயது முதல் கை கொண்டவன். அவன் வந்து கேட்கிறான், அவனுக்கு அப்படி இருந்தும் ஒரு குறை, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு அதை மறக்கவே இல்லை. அவன் சொன்னது எல்லாத்தையும் அவன் சொன்னா, நீ இப்ப நியாயப்பிரமாணத்துல இருக்கிறத நிறைவேற்றினார். அவன் சொன்னா, சின்ன வயதுல இருந்து எல்லாம் கை கொள்றான். இயேசு சொல்ல இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்ல இல்ல. இயேசு சொல்ல இல்ல உனக்கு நியாயப்பிரமாணத்துல இந்த இடத்துல நீ கொஞ்சம் கவனிக்கல அப்படின்னு சொல்ல இல்ல. அவன் சொன்னா, நீ பூரண சத்குணராக இருக்க விரும்பினால் பாயிண்ட பிடிச்சிட்ட. ஆனா அந்த பாயிண்ட் அவன் துக்கத்தோட போற அளவுக்கு போயிடுச்சு. அவனுக்கே அது தெரியல பாருங்க, அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. அது அப்படி ஒரு கேள்வி அவர் கேட்பாருன்னு சொல்லி, அப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாருன்னு சொல்லி. ஏன்னா எங்களை வச்சு நாங்க அளக்கிறோம் சில நேரங்கள்ல. ஒருத்தன் கேட்டானா, தன்னை நீதிமானு காட்டுறதுக்காக எனக்கு பிறகு யார் ஆண்டவரே? இது ஒரு கேள்வி. பாஸ்டர் எனக்கு பிறகு யார் பாஸ்டர் சபையில நல்ல ஆக்கள் அல்ல, எனக்கு பிறகு உங்களுக்கு யாருல வெள்ள விருப்பம்? ஏன்னா அவர்லதான் பாஸ்டருக்கு விருப்பம் உண்ட மாதிரி, அல்ல அவர்லதான் பாஸ்டருக்கு விருப்பம் உண்ட மாதிரி, மிச்செல்லாம் ரெண்டாவது அண்ட மாதிரி தான் நினைப்பு. பரிசேயன் ஒரு ஜபம் ஜபிச்சான் தெரியும் இல்லையா உங்களுக்கு, நான் இவன மாதிரி இல்ல என்று சொல்லி தன்னைத்தானே ஒரு அளவெடுத்து ஒரு ஸ்கேல்ல அளந்தார். முடிவு என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதனால பெருமையையும் தர்க்கங்களையும் ஒளிய பண்ணுங்க தயவு செய்து. எங்களுடைய வாழ்க்கையில அது வேண்டாம். அப்படி தர்க்கத்துக்குரிய முகில்கள் வருதுன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிருங்க. அதுவும் ஒரு நல்ல வழி. சரி, உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண இல்லாம இருக்கதா, விலகி போயிருங்க. வேண்டாம், வார்த்தை தோங்கும் போதே வேண்டாம். எனக்கு இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும். சரியா, இதனால நானும் பாவம் செய்து நீயும் பாவம் செய்து. சில பேர் ஒரு மனத்தியால கணக்கா செலுபம் அடிப்பாங்க, செலுபம் கதைச்சிட்டு சொல்லுவாங்க, எதுக்கு வீணா கதைச்சு பாவத்தை தேடி. இந்த ஒரு மணித்தியாத்துக்குள்ள எவ்வளவு பாவம் ஓடி போச்சு எங்களுக்கு தெரியாது. ஒரு மணித்தியாத்து பிறகு பேட்டரி வீக் ஆகி டெலிபோன் சத்தம் போடையக்குள்ளதான் ஒரு ஞானம் வரும். இவ்வளவு நேரம் கழிச்சிட்டுமா டெலிபோன் வீக் ஆகி வைக்கிற அளவுக்கு, சரி எதுக்கு வீண் பம்பு. ஆக தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டுமையை அளிக்க வேண்டும். மூன்றாவது காரியம் அதிலே ஐந்தாவது வசனத்திலே 2 கொரிந்தியர் 10:5 கடைசியில் சொல்லுங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எல்லா எண்ணத்தையும் அழித்து போடுங்கன்னு சொல்லல, ஏனென்றால் அது அழிக்க வேண்டிய காரியம் அல்ல, இருக்க வேண்டிய காரியம். எல்லாருக்குள்ளயும் ஒரு யோசனை இருக்குது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் இருக்கிறது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இருக்கிறது. விசுவாசிகள் நீங்க யோசிக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கைகளை குறித்து நீங்க யோசிக்கிறீங்க, உங்களுடைய வேலையை குறித்து நீங்க யோசிக்கிறீங்க, ஆனால் அல்லது முடிவெடுக்கிற காரியங்களை குறித்து நீங்க சிந்திக்கிறீங்க. சிந்திக்க சில பேர் என்ன யோசிக்கிறீங்க, ஒன்றுமில்லைன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. சும்மா நான் சிவரை பார்த்து கொண்டிருந்தாலும் ஏதோ யோசிக்கணும் இருக்கிறேன் நான். என்ன உங்களுக்கு சொல்ற அளவுக்கு இந்த யோசனை நல்லா இல்லை வாயிலிருந்து, யாரை பற்றி எப்படி யோசிச்சனும். அதனால நான் என்ன சொல்லுவேன், ஒண்ணும் இல்லை பிரதர், ஒண்ணும் இல்லையா, கிரகம் தோட்டா, என்ன சொல்லுவாங்க, கோமாவா இல்ல என்ன. எல்லா எண்ணங்களையும் என்ன செய்யலாமா, யோசிக்கிறது தவறு கிடையாது, ஆனா அதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் கீழ்ப்படுத்தவும். விளங்குதுங்களா? அதாவது எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். அதாவது முதல்ல எனக்கு தோன்றின இந்த யோசனை ஆண்டவருக்குள்ள ஏற்றது தானா என்கிறது தான் அந்த சிறைப்படுத்துறது. பிறகு நல்லா இருந்தா ரிலீஸ் பண்ணிடலாம். சரியா, அதனாலதான் யோசிச்சு பேசுங்கன்னு சொல்றது. யோசிக்கிற நேரத்தில் என்ன நடக்குது, கிறிஸ்துவுக்குள்ள நாங்க எண்ணங்களை சிறைப்படுத்துறோம். அதுக்கு பிறகு இது பேசலாம்னு தெரிஞ்சா பிறகு நாங்க பேசுறோம். யோசிக்காம பேசிட்டு நாக்க கடிச்சாக்க கனவு, யோசிக்காம பேசிட்டு நாக்க கடிச்சு தங்களையே தாங்கள் கண்ட்ரோல் பண்ண இல்லாம பேசிட்டு நாக்க கடிச்சாக்க நிறைய பேர். அதனால அதுக்குரிய பலன் வந்து கொண்டுதான் இருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள்ள எங்களுடைய எண்ணங்களை சிறைப்படுத்த வேண்டும். அதான் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு ஆலோசனை இருக்குமா இருந்தால் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க தெரியும். ஒரு இப்ப இருக்கிற எலிசபெத் மகாராணியினுடைய பேத்தி, அவர்களுடைய ராஜ்யத்துல அவர்களுடைய ஆளுங்காலத்துல ஒரு நாள்ல பெரிய பஞ்சம் வந்தது. பிரித்தானியாவுக்கு. அந்த பஞ்சத்துல அங்க அவர்களுக்கு பான் கிடைக்கல, பிரெட் இருக்கல. பஞ்சத்தினால அநேக நாள் அவஸ்தப்பட்டு கடைசியில மாளிகைக்கு முன்னால வந்து ஒரு போராட்டம் நடத்தி வந்து ஒரு மகாராணிகிட்ட போய் சொல்லுவோம், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டுக்கலாம், சில பேர் போய் சொல்லி பார்ப்போம், அவர்கள் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். என்ன இருந்தாலும் மகாராணி இல்லையா, இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் இல்லையா என்று சொல்லி போய் ஜனங்கள் போய் அழுது புலம்பி கூக்குறதை மகாராணி அப்படி வெளியில வந்து அப்படி பல்கோன்ல நின்று என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, மகாராணி எங்களுக்கு பிரெட் இல்ல, நாங்கள் இவ்வளவு ஆழம் பசியில பட்டினியில இருக்கிறோம். மகாராணி சொன்னா ஓகே கேக் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. இது மகாராணியுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குற யோசனை. என்ன மகாராணிக்கு பான் பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல, பான் பிரச்சனை இவ்வளவு கஷ்டப்படுங்க, கேக் இருக்கு தானே அதை வாங்கிட்டு போங்க. இப்படித்தான் இருக்கிறது எங்கட நிலைமை. யோசனை வரும்போது மற்றவர்களுக்கு இதனால ஏதாவது வேதனையா, மற்றவர்களை இந்த யோசனையினால தாக்கிடுவேனோ துக்கப்படுத்துறேனோ என்று சொல்லி கொஞ்சம் யோசிக்க தெரியும். அதனால அதுக்காகத்தான் முதல்ல அந்த ஏர்போர்ட்ல போகும்போது உங்களோட சாமான் எல்லாம் அந்த செக்யூரிட்டி இதுக்குள்ளால போற மாதிரி நீங்க உங்களோட சிந்தனை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு கனாலுக்குள்ளால விடுங்க, சரியா, அந்த வார்த்தைகளோட சேர்த்து விடுங்க. அப்ப அதாங்க அலாம் அடிச்சதுன்னா தெரியும் உங்களுக்கு, ஓ இயேசுடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு சிந்தனை இந்த மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கு. உடனே அவரை வெளியில எடுத்து பார்ப்போம், அவரை அனுப்ப வேண்டாம். கிறிஸ்து இயேசுக்குள்ள என்னுடைய சிந்தனைகளை நான் சிறைப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும், அரெஸ்ட் பண்ணுவனும். வெளியில விடையில அவசரப்பட்டு வெளியில விடையிலாது, தேவனுக்கேற்ற வார்த்தைகளை நாங்கள் பேச தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா விசாரிக்கிறோம், ஆனால் அந்த விசாரிப்புகள் கூட சில நேரங்களில் சில பேருக்கு வேதனையை கொடுத்துருது இல்லைங்களா. விசாரணையோட ஆழம் அதிகமாக போகும்போது, பர்சனலா போகும்போது அவர்கள் வேதனைப்படுகிறார்கள், சரியா. அல்லது மேலோட்டமா விசாரிக்கும் போது என்ன இது இவங்க விட மேலோட்டமா விசாரிக்கிறாங்க, ஒரு உணர்வு இல்லாம. என்ன சில பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியை ஃபார்மாலிட்டிக்காக கேட்பாங்க, நீங்க ஒரு பதில் சொல்லியிருப்பீங்க, பத்து நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, என்னடா இப்பதான் பதில் சொன்ன கொஞ்சம் முதல்ல என்னத்துக்கு இந்த கேள்வி என்னட்ட கேட்டது. ஆக பரிந்துணர்வு, ஒரு ஆளோட பேசினா, ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு தன்னுடைய சோகத்தை சொன்னா அதை கொஞ்சம் காது கொடுத்து ஒழுங்கா கேட்கும், அதை கொஞ்சம் நான் என்னுடைய இருதயங்கள்ல ஏற்றுக்கொள்ளுவோம் இல்லையா. அவர் சொன்ன விஷயம் என்னோட மண்டையில பதியும், சும்மா நீங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறது இல்லை. அதுக்காக நான் அவரோட பேசாம கூட இருக்கலாம். பாருங்க எல்லா எண்ணங்களையும் ஏன்னு சொல்லி சொன்னால், பவுல் சொல்றார் தன்னை இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக பிடிக்கப்பட்ட போது, அப்படி அவர் அப்போஸ்தலனாய் பவுலை பிடித்தார். பிடித்த போது அவர் சொன்னார், நான் உடனே என் வீட்டில் போய் கேட்டேன், அப்பா போகட்டா, அதுக்கு பிறகு போய் ஏற்கனவே அப்போஸ்தலராக இருந்த கொஞ்சம் பேர்கிட்ட போய் கேட்டேன், போகட்டா என்றெல்லாம் சொல்லல. நான் உடனே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணா இல்லை, எருசலேமுக்கு போவே இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லாம் யூதர்கள் இருந்து வந்த அப்போஸ்தலர்கள், அவர்களுக்கு இன்னும் சரியான ரட்சிப்பே வரையில்லை, அவர்கள் டபுள் கேம் ஆடிக்கொண்டிருக்கிற அப்போஸ்தலர்கள் அந்த நேரத்தில். ஆக பவுல் என்ன செய்தார், புறஜாதிகளுக்கு என்னை பிடிச்சிக்கிறார், அவ்வளவு கிளாரினஸ் புறஜாதிகளுக்காக என்னை சுவிசேஷம் சொல்றதுக்கு பிடிச்சிக்கிறார். ஒரு தரட்டையும் கேட்கல, நேர போயாச்சு. ஏண்டா இதை தூக்கி கொண்டு திரிஞ்சா, இந்த எண்ணங்களை வந்து கிறிஸ்துக்குள்ள அடக்கம் பண்ணபடினாலதான், சிறைப்படுத்தினபடினாலதான் அவரால் அப்படி ஒரு தெளிவுக்கு வர முடிஞ்சது. 15 வருஷம் போய் அங்க போய் அநேக சபைகளை நிறுவி விடுதலையாக்கி ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையோட வார அநேகர் கேள்விப்பட்டார்கள். பவுலை கண்டா பேதரு கூட பயப்படுற அளவுக்கு இருக்குது, சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. எதனால, அவன் தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்தபடினால, தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மாத்திரம் சிறைப்படுத்தினபடினால. மற்றாக்களும் கூட எண்ணங்களை பிடிச்சிட்டு வச்சுக்கொள்ளுங்க, அவங்க தான் உங்களை ஆண்டு கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற காரியங்களும் படி நீங்க செய்யவே மாட்டீங்க. ஆலோசனை கேட்கறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நான் முழுக்க வேண்டாம்னு சொல்லாவிட்டாலும், கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஆலோசனைகள் இருக்கிறதா, அது சொந்த குடும்பத்திலிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. கஷ்டம்தான், அதோட போராடி வாழ்க்கை நடத்துறது கஷ்டம்தான், ஆனா நின்று பாருங்க, அதுக்குரிய பலன் தேவன் பகிரங்கமா ஒரு நாளை கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் அதை அநேக நேரங்களை அனுபவித்து வருகிறபடினால சொல்றேன், கஷ்டம் குடும்பத்தை எதிர்த்துக்கொண்டு, சமுதாயத்தை எதிர்த்துக்கொண்டு தேவனுடைய சத்தத்துக்காக நிக்கிறது கஷ்டம்தான். எலியா நின்றா கஷ்டம்தான். ஆனா அதனுடைய பெருமையா ஒரு நாள் அக்கினி ரதங்கள் இறங்கி வரே இல்லையா? ஹலலூயா. அக்கினி ரதங்கள் இறங்கி வந்து அந்த மகனை கூட்டிக்கொண்டு போயில்லையா? தேவன் உங்களுக்காக இறங்கி வருவார். ஹலலூயா. நீங்கள் அவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி இந்த தேவ வசனத்துக்கு உங்களை கீழ்படுத்துவீர்கள் என்று சொல்லி சொன்னால் தேவன் உங்களிடத்துக்கு இறங்கி வருவார். அவர் உங்களை தனியே இருக்க விடவே மாட்டார். நீங்க நல்லா விலகி கொள்ளுங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா சகல எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறது. கடைசி அவர் வசனத்தை வாசிப்போம். அதே ஏசாயில 11வது அதிகாரத்தில் கீழே வாசிங்க. ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க.
என் பரிசுத்த பர்வதமங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
ஹலலூயா. கவனிங்க இந்த வசனத்தை. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஹலலூயா. நீங்க இந்த யுத்தத்தில் ஜெயித்தவர்களாயிருந்தால் எங்கேயுமே எதிரிகள் இருக்க மாட்டார்கள். அநேக சபைகளில் பிரச்சனை வருகிறதுக்கு காரணம் அதுதான், கர்த்தரை அறிகிற அறிவிலே நிறையாதது. சரிங்களா? போட்டிகள் பொறாமைகள் உருவாகிறதுக்கு காரணம் அதுதான். சபைக்குள்ள போட்டி பொறாமை வர முடியாது. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். எப்படி வரும்? எப்படி வருது? எதனால வருது? அவரை ஆசீர்வதிச்சா என்னையும் ஆசீர்வதிப்பார். எனக்குரிய நேரத்தில் என்னையும் ஆசீர்வதிப்பார். எதுக்காக நாங்கள் மற்ற அந்த பழைய அந்த சாபத்துக்குள்ள போகாதீங்க. பழைய அந்த சாபத்துக்குள்ள போகாதீங்க. தேவனை அறியுங்க. தேவன் வந்து எல்லாருக்கும் நீதிபரர். எல்லாருக்கும் எல்லாம் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். உங்களுடைய பிரயாசம், என்னுடைய பிரயாசம், நானும் நீங்களும் கேட்டுக்கொள்கிற விதங்கள்ல தான் குறைவு இருக்கு. ஆண்டவர் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஏன் அவருக்கு இருக்கு எனக்கு இல்ல, அவருக்கு இருக்கு எனக்கு இல்ல? பொறாமைகளை வெளியில போட்டுருங்க. ஆகாது, ஆகாது. சரியா? சபைக்குள்ள அதை நுழைய விடாதீங்க. வெளியில இருந்து கூட யாராவது உங்களை சீண்டி விடுவாங்க. நல்லா கவனிங்க. வெளியில இருந்து உங்களை சீண்டி விடுவாங்க. சபையில இருக்கிறாக்களுக்கு விரோதமாக நடக்கும்படி தயவு செய்து அந்த ஆலோசனையில எடுத்துக்கொள்ளாதீங்க. தூக்கி போட்டுருங்க. அப்படியானா கூட சகவாசம் வச்சுக்கொள்ளாதீங்க. என்ன கேட்டா ஓடிடுங்க. விட்டுட்டு உங்களை ஆத்மாவை காப்பாத்திக் கொள்ளுங்க. அநேக இடங்கள்ல நடக்குது. விஷம் விதைக்கப்படுகிறது வெளியில இருந்து. சிநேகிதங்கள் வெளியில இருக்கும்போது அந்த விஷம் அங்கிருந்து வருது. தயவு செய்து சபைக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எதிர் வல்லமையும் நீங்க விட்டு ஓடி போங்கன்னு நான் சொல்றேன். அதுதான் நீங்க ஆண்டவருக்குள்ள செய்யக்கூடிய ஒரு பக்தி. அது ஒரு பக்தி. அது உங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கிறது ஒரு பக்தியான ஒரு காரியம். சரியா? அவங்க ஏதாவது நினைப்பாங்க, மோன் சொல்லிப்பாங்க, பயப்படவே பயப்படாதுங்க. அது எப்பேற்பட்ட நெருங்கின சொந்தமா இருந்தாலும் பரவாயில்ல, விட்டுட்டு ஓடி பாருங்க. ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு நாளைக்கு தேவன் உங்களை உயர்த்தும் போது அவர்கள் உங்கள் காலண்டையில வருவார்கள். யாக்கோபின் தேவனை தொழுது கொள்ள போறவன் உங்களுக்கு பின்னால வந்து நிற்பாங்க. சரியா? ஆக கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் போது அவருடைய பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. ஒரு சமாதானம் நதியை போல ஓடிக்கொண்டு. தயவு செய்து நாங்கள் எழுந்திருந்து ஜெபிப்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றுகிற நேரம் இது. தேவன் எனக்கும் உங்களுக்கும் இரக்கம் செய்து தம்முடைய வெளிச்சத்தை அனுப்புகிற நேரம் இது. எங்களுடைய இருதயங்களிலே மறைந்திருக்கிற அந்த இருளை வெளிச்சமாக்குகிற நேரம் இது. எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற நேரம் இது. எங்களை ஆவிக்குரிய ஒரு யுத்த வீரராக பரிசுத்த ஆவியானவரின் ஆயுதங்களோடு சகல விதமான தர்க்கங்களை அழிக்கிறவர்களாயும் தேவனுக்கு விரோதமாய், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் உரு தெரியாமல் அழித்து போடுகிறவைகளாயும் எங்களுக்குள்ளே ஓடி திரிகின்ற, எங்களுக்குள்ளே உருவாகின்ற சகல எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கீழ்ப்படுத்துகிறவைகளாயும் இருக்க நாங்கள் அவற்றை பாவிக்க வேண்டும். தேவன் ஞானமும் உணர்வும் உள்ள ஆவியையும் ஆலோசனையும் பலமும் உள்ள ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கொடுக்கிற ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறார். ஹலலூயா. தயவு செய்து உங்கள் உள்ளத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன், என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்ததற்களையும் நீர் காண்கிற தேவன். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் குற்றமுள்ளவனாய் இல்லாதபடிக்கு தேவரீர் உம்முடைய கிருபையினாலே என்னை தாங்கி, தேவரீர் உம்முடைய அன்பின் கரங்களினாலே என்னை நடத்தும்படியாய், உம்முடைய ஆலோசனையை எனக்கு தெரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. தேவரீர் அறியாமையின் இருளிலிருந்து என்னை விலக்கி, செயல்படுத்த முடியாத அந்த பலகீனங்களிலிருந்து என்னை விலக்கி, கர்த்தாவே, எல்லாவற்றையும் உமக்கு ஊடாக சீர்தூக்கி நோக்கி பார்க்கிற ஒரு மகனாய் மகளாய் வருங்காலத்திலும் இந்த நிகழ்காலத்திலும் என்னை உருமாற்றும்படியாய் என்னை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமீன், ஆமீன்.